أمرغ في ثرى قدميك خدي حين ألقاك أروي التربة من دمعي سرورا في محياك فكم أسهرت من ليل لأرقد من الأجفاف وكم أرمت من جوف لترويني بتحنان يوم مرضت لا أنسى دموعا منك
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا بلى الله جل ثناؤه تعالى بفضله அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹ்வுடைய பேரால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சிறுவர் துஷ்பிரயோகமும் பெற்றோரின் பொறுப்புகளும் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அண்மையிலே இந்த பகுதியிலே 13 வயது சிறுமி ஒருத்தி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சி நடந்தது. இது இந்த பகுதியில் மாத்திரமல்ல, இந்த இலங்கையிலே பரவலாக பல இடங்களிலே இந்த பிரச்சினை பூதாகரமாக உருவாகி இருக்கிறது. மாற்று சமுதாயங்களிலே குறிப்பாக பெற்ற தந்தையாலேயே சீரழிக்கப்பட்ட சிறுமிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. முஸ்லீம் சமுதாயத்திலும், குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காத்தாங்குடி பிரதேசத்திலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்து பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. ஒருவன் ஒரு பாட்டியிடத்திலே ஒரு வழியிலே போற நேரத்திலே மழையாக இருக்கிறது, கொடை இருக்கிறான்னு கேட்கிற போது அந்த பாட்டி பேரப்பிள்ளையை கொடுத்து, பேரப்பிள்ளையுடைய கையில கொடையை கொடுத்து அப்படியே போற வழியில என் உமா வீட்டில் விட்டுருங்க என்று சொன்னபோது அவன் கொடையோடு அந்த சிறுமியை அழைத்து சென்று தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே அந்த பிள்ளையை சீரழித்து அந்த பிள்ளை இறந்து போன நிகழ்ச்சியில் காத்தாங்குடி பிரதேசத்திலே நடந்தது. அண்மையிலே டிவியிலே தொடராக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறுமி அப்படியே தூக்கி எடுத்துச் செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு யார் கொண்டார்கள் என்கிறது தெரியாத அளவுக்கு தந்தை மீது சந்தேகம் வந்து, பக்கத்து வீட்டார்கள் மீது சந்தேகம் வந்து தொடராக அது டிவியிலே காட்டிக் கொள்ளப்பட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சமுதாயத்திலே அடையாளம் காணப்பட்டது. அதேபோன்று சொந்த பகை காரணமாக வித்யா என்ற ஒரு மாணவியை கடத்தி சென்று 10 பேர் அந்த பிள்ளையை சீரழித்து கொலை செய்த நிகழ்ச்சியும் இலங்கையிலே நடந்திருக்கிறது. இப்படி இலங்கையிலே அண்மை காலமாக இந்த தவறு தொடர்ந்தும் பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கைக்கு மாத்திரம் உள்ள ஒரு பிரச்சனை கிடையாது. சர்வதேச மட்டத்திலே 2006 ஐநாவினால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையுடைய செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. ஐநா வெளியிட்ட அறிக்கை பிரகாரம் ஒரு ஆண்டில் உலக அளவில் 15 கோடி சிறுமிகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7,07,30,00,000 சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவில் எடுத்த ஒரு கணக்கின் பிரகாரம், அங்கு பெரியவங்க வெளிப்படையா பேசுவாங்க, எங்களை போல விஷயங்களை மறைக்க மாட்டார்கள், வளர்ந்தவர்களிடத்திலே கேட்டால் 3 பேரிடத்தில் கேட்டால் யாராவது ஒரு ஆள் சிறு வயதிலே பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கார். 3 பேர்ல ஒரு ஆள். ஆண்களை எடுத்து வாய்த்தால் சின்ன வயசுல 4 பேரில் ஒரு ஆள். 4 பேர்த்த கேட்டால் யாராவது ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலை அங்கு இருக்கிறது. இதே நேரம் இன்று புதிய ஒரு கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன என்று கேட்டால், நான் நினைக்கிறேன், பிரிட்டன்ல நினைக்கிறேன், ஒரு
ஆய்வு கணிக்கையோடு சேர்க்கிறாங்க, பெரியவங்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு அதாவது இந்த உறவுக்கு வயதுக்கு வந்த பெண்கள விருப்பம் இருக்கிறா, சின்ன பிள்ளைகள விருப்பம் இருக்கிறான்னு கேட்டா 50% வயதுக்கு வந்த பெண்களை விட சிறுமிகளை விரும்புகிறோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்ப ஆ மக்களுடைய பிரசனை அப்படியே மாறி போகுது. அப்ப சின்ன பெண்களையும் சிறுவர்களையும், அதாவது வயது வயதுக்கு வந்தவங்களை விட இந்த இதுக்கு பாவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் அதிகரித்துக் கொண்டு வராங்க. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், உலக நடப்பு மாறிக்கொண்டிருக்குது, உலகத்தினுடைய பார்வை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நாங்க உலகத்தை முழுசா மாற்ற இயலாது, நாங்க எங்களைத்தான் நாங்க காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டுமில்ல, எல்லா பெற்றாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் ஒன்று பிள்ளைகளை பாதுகாக்கிறது எப்படிங்கிறது. அது ஆம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளைனா, பல விஷயங்கள் தீமையிலிருந்து பாதுகாக்கிறது என்றது ஒரு பகுதி இருக்க, இந்த மாதிரி அதாவது மிருகத்தனமாக நடந்து கொள்றவங்கிட்ட இது பாதுகாக்கிறது என்ன என்றது ஒரு பெரிய பிரச்சனை. சில குடும்பங்கள குறிப்பாக இந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய தேயிலை தொழிலாளி தொழிலில் ஈடுபடக்கூடிய தாய்மார்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை கேட்டா, பிள்ளைகளை தொலைமாட்டை இருந்து பாதுகாக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை, குடிச்சிட்டு வர வாப்பாட்டை இருந்து பாதுகாக்கிற பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அதனாலேயே சில பெண்கள் அந்த சிறுமிகளை வேற வீட்டுக்கு வேலைக்கு விட்டுடுறாங்க. அந்த மாதிரி வீட்டு வேலைக்கு போகிற நேரம் அவர்கள் பல்வேறு விட்ட பாதிப்புகளையும் சந்திக்கிறார்கள். இது பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமில்ல, இந்த இலங்கையில ஏற்படக்கூடிய ஆபத்து என்னன்னு கேட்டா, ஆம்பளை பிள்ளைகள பாதுகாக்கிறதும் பிரச்சனைங்கிற சூழ்நிலை உருவாகி வருது. அண்மையில ஒரு ஆசிரியை டியூஷன் வகுப்பு கண்டு அழைத்த வந்த மாணவர்களை தவறாக பயன்படுத்தி அந்த ஆசிரியைக்கு 26 சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. டீச்சர் மாணவர்களுடைய வயசு 11, 12, 13, 14, 4 மாணவர்களை தவறாக அவ பயன்படுத்தினாங்கிறது அந்த மாணவர்களுக்கு இடையிலே நடந்த உரையாடல் மூலமாக தெரிய வந்து அந்த ஆசிரியைக்கு 26 சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை கால சூழல்ன்றது பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைய பாதுகாக்கிறதும் பிரச்சனைங்கிற அளவுக்கு போயிருக்கு. எனவே நாங்க இதை இருந்து நம்ம எங்களை பாதுகாக்கிறதாக இருந்தா பல அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அடிப்படை என்னன்னு கேட்டா, நாட்டில நாங்க இருக்கக்கூடிய ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்றதை நாங்க முதலாக விளங்கிக்கிறோம். கேர்லெஸ்ஸாக நாங்க இருக்கக்கூடாது. பெற்றோர்களுடைய பொறுப்பு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைக்கு நோய் வந்தா மருந்து கொடுக்கறது, பிள்ளைக்கு படிப்பை கொடுக்கறது மட்டுமில்ல, பிள்ளைகளை உடல் ரீதியாக பாதுகாக்கிறதுங்கிறது பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. குறிப்பாக இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது தாய்மார்கள் தான். ஏன்னா அவங்க தான் வீட்டில இருக்க போறாங்க, பாப்பாமார் வெளியில போயிருவாங்க. எனவே அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, பிள்ளைகளுக்கு பிரச்சனை எந்தெந்த ரூபத்தில் வரும், பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான வயசு என்ன, பிள்ளைகளை அதாவது நாங்கள் வளர்க்குகிற போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன, இவற்றை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, அந்த டிவியில பரவலாக போன அந்த பிரச்சனை கேஸ் என்னன்னு கேட்டால், உமா பிள்ளைய கொண்டு கட்டில படுக்க போட்டிருக்கல, ஜன்னலுக்கு கம்பி கிடையாது, அந்த பக்கத்து வீட்டை வந்து ஜன்னல் வழியாக வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு தோட்டத்தில் வச்சு பிள்ளைய சீரழிச்சு கொலை செஞ்சிருந்த நிகழ்ச்சி. இதுக்கு பிள்ளைய எந்த வகையிலுமே நம்ம குறை சொல்ல முடியாது. பெற்றோர்களுடைய பொறுப்பில்லாத தனத்தை நம்ம இதுல பார்க்கலாம். அவங்க பிள்ளைய படுக்க போட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க, அப்பான ரூம்ல இருக்குதுன்னு உமா நினைச்சிட்டு இருக்கிற, உம்மான ரூம்ல இருக்குதுன்னு அப்பா நினைச்சிட்டு வந்துருக்கிறாங்க. அப்படியே எல்லாம் நடந்து முடியும் வரையும் பிள்ளைய பத்தி அவங்க தேடல. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஓபனா ஜன்னல் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு போனை வச்சுட்டு நாங்க படுப்போமா, பேச வச்சுட்டு நாங்க படுப்போமா, ஒரு லேப்டாப் வச்சுட்டு நாங்க படுப்போமா, கைய போட்டு உள்ள வந்து எடுத்துருவான்ற பயம் இருக்கு. அதனால பெருமதியான சாமான அங்க நாங்க வைக்க மாட்டோம். ஆனா இந்த போனை விட புள்ள பெருமதி தான். அந்த புள்ளட பெருமதி எப்ப விளங்குன்னு சொன்னா, புள்ள இப்படி ஏதாவது ஆபத்துக்கு மாட்டி செத்தத்துக்கு போறதுதான் புள்ளட பெருமதி, என் போன்ற பெருமதியை விட பெருசுங்கிறது தெரிய வரும். அப்ப பெற்றார்களுடைய அஜாக்கிரையான கவனஹீனமான போக்குகள் இந்த மாதிரி பாவங்கள் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் உள்ளாகிறதுக்கு அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கு. எனவே முதல்ல நாங்க வெளிப்படைய வேண்டியது பெற்றார்கள், குறிப்பாக தாய்மார்கள் இந்த மாதிரி ஆபத்து இருக்குது என்றதை நம்ம தெரியணும். ரெண்டாவது இன்னொரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்துல பொதுவான ஒரு விதி இருக்குது, என்னன்னு கேட்டா, ஒருவன் ஒரு குற்றத்தை செய்கிற வரைக்கும் அவன் குற்றவாளி இல்லை. எல்லா மனிதர்களும் நல்லவர்கள், தவறு செஞ்சவன் மட்டும்தான் குற்றவாளி. இப்ப நம்ம இஸ்லாமிய சட்டம் வருங்கிற போது ஒருத்தன் களவெடுத்தான்ங்கிறது உறுதியாக சட்ட ரீதியாக நிரூபணமாகிற வரைக்கும் அவன் நல்லவன், சாட்சிகளோடு நிரூபணமானால் அவன் கள்ளன். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை சட்டம் சொல்வதற்கு. நாங்க ஒரு பொருளை பாதுகாக்கணும் நினைக்கிறோம், ஒரு பொருளை நாங்க பாதுகாக்கணும் நினைக்கிறோம். அப்ப இந்த ரூல்ஸ கொண்டு வரது இல்லை, இருக்கிற எல்லாரும் நல்லவர்கள், களவெடுக்கிறவன் மட்டும்தான் கெட்டவன் என்று அது வரைக்கும் நாங்க பாக்குறது இல்லை. ஒரு பொருளை பாதுகாக்கணும் நினைப்போம் சொன்னா எல்லாரும் களவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது, எனவே களவுக்கு இடம் வைக்காத விதத்தில் நான் நடந்து கொள்ளணும். இப்ப நான் என்ன செய்யறேன், என் வீட்டுல நகை இருக்குது, யாராவது நகையை கண்டால் திருட, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கள்ளன் நான் நினைக்கிறது இல்லை, ஆனா இந்த நகையை கொண்டு வந்து நான் ஒரு இடத்துல சும்மா வச்சா பாக்குற யாருக்காவது ஒரு ஆசை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப யார் வேணுமானாலும் களவெடுக்க வாய்ப்பு இருக்குது, எனவே நான் களவுக்கு வாய்ப்பு இல்லாத அடிப்படையில மறைச்சி வைக்கணும், பூட்டி வைக்கணும், லொக் பண்ணி வைக்கணும், நான் வைக்கிற இடத்தை யாருக்கும் சொல்லப்படாது என்கிறத நாங்க விளங்கி நடக்கிறோம். இதே மாதிரிதான் இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் விஷயத்தில் நம்ம என்ன நினைக்கணும் சொன்னா, எல்லாரும் குற்றவாளி கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. ஒருவன் தவறு செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்க கூடாது. இந்த அடிப்படையில் நாங்க என்ன நினைக்கணும் சொல்லி சொன்னா, நல்ல மனிதனும் தவறு செய்வான், சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது. குறிப்பாக இது பாலியல் குற்றத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நல்லவங்களும் இதுல மாட்டிக்கொள்ளலாம். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா எல்லா தவறையும் செய்யாதீங்கன்னு சொல்கிறான். விபச்சாரத்தை பத்தி சொல்ல நேரம் லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்றான். ஏன்னு சொன்னா, நெருங்கினா நல்லவனும் கெட்டவனாக ஆகிடலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல விபச்சார குற்றம் சுமத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆயிஷா நாயகி கோபம் கலைக்காம இருந்தாங்க. ஆயிஷா நாயகி விடுறதா இல்லையான்னு கூட மசூரா பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும், என்ன பொம்பளை நல்ல பொம்பளை அவெல்லாம் இப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த பிரச்சனையை எடுக்காம விட்டுருக்கலாமே. நான் ஹதீஸ்ல பாக்குற ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ரசூலா நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் எனக்கு தண்ணை தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க குழந்தைய பெற்றுட்டு வாங்கங்களாங்க. பிறகு அந்த பொம்பளை குழந்தைய பெற்றுட்டு வர, யார் ரசூலுல்லாஹ் தண்ணன் தாங்கன்றாங்க, இல்ல பிள்ளைக்கு பால் மரம் கிடைக்கிட்டு வாங்கன்றாங்க. பிறகு பால் மரம் கிடைச்சிட்டு அவையா வர, ரசூலுல்லாஹ் கூப்பிடவே இல்லை அந்த பொம்பளைய, அவையா வந்து சொன்னா தண்ணனை தாங்கன்று அவங்களுக்கு கல்லால் அடித்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்வே அந்த பொம்பளைக்கு தொழுகை நடத்துறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் விபச்சாரம் செஞ்ச பொம்பளைக்கு நீங்க தொழுகை நடத்துறீங்களான்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பொம்பளை செஞ்ச தௌபாவை மதீனால இருக்கக்கூடிய 70 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா அந்த 70 பேரும் நேரா சொர்க்கம் போயிருவாங்க, அவ்வளவு பெரிய தௌபா இந்த பொம்பளை செஞ்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப இந்த பொம்பளை நல்ல பொம்பளையா கெட்ட பொம்பளையா? ஒரு நல்ல பொம்பளை. அதனாலதான் வந்து அல்லாஹ் இந்த உலகத்திலே நான் தண்ணை பெறணும்னு நினைச்சாங்க. இவ்வளவு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த பெண் எப்படி இந்த தவறை செஞ்சாங்க? தவறு செய்யற சிலவர் இருப்பாங்க திட்டம் போட்டு அதுக்கான ஏற்பாடு செஞ்சு செய்யறவங்க, சில பேர் எந்த திட்டமும் இல்லாத பத்தி நினைச்சு இருக்க மாட்டாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில் செய்யறவங்களா இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில மாட்டிக்கொண்டால் தப்ப முடியாத குற்றங்களில் பாலியல் குற்றமும் உண்டு. எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, அதுக்குரிய சூழலை கொடுக்காதீங்க. எனவே நாங்க என்ன செய்யணும் சொல்லி சொன்னால், இந்த பிள்ளைகள் தவறி போறதுக்கான வாய்ப்பை நாங்க உருவாக்கி கொடுக்க கூடாது, அதுல கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல சில விஷயங்களை சுருக்கமா தொட்டு காட்டலாம் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புகள் எப்படி கொடுபடுவது? இந்த நாங்க எங்கட பிள்ளை எப்படி பார்க்கணும்னா, சின்ன பிள்ளை எங்களுக்கு தான் எங்கட பிள்ளை சின்ன பிள்ளை. மோசமானவனுக்கு அது என்ன வயசுல இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கேஸ், அண்மை காலத்தில் அங்கு அடிக்கடி கரண்ட் கட் ஆகும், நைட்ல கரண்ட் கட் ஆகும், கரண்ட் கட் ஆகுது, புறவு கரண்ட் வந்து புறவு பிள்ளைய பார்த்தா சின்ன பிள்ளை ஒன்று காணல, வயசு கூட இல்லை, 2 வயசு புள்ள. தேடி 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 பார்க்கறாங்க, புறவு பார்த்தா ஒரு 10 அந்த புள்ளை சீரழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு, 2 வயசு புள்ள. அப்ப அவங்களுக்கு வயசு இதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. எனவே நாங்க என்ன செய்யணும் சொல்லி சொன்னா, எங்கட பொம்பளை பிள்ளைய நாங்க உதாரணமா அவங்களை நாங்க அழகழகா உடுத்து பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அவங்களுக்கு நாங்க இறுக்கமான உடுப்புகளை மாட்டுவோம். நாங்க அணியக்கூடிய அந்த ஆடைய அந்த பிள்ளைய பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, இந்த பிள்ளை இந்த தோற்றம் நல்லா இருக்குது, எடுப்பா இருக்குது, என்ன பிள்ளை வளர்ந்துட்டு வருகுது, இந்த இதை எங்களுக்கு அது பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நாங்க முழுமையா பாசத்தோட பாக்குறோம், அம்மாவோ வாப்பாவோ நானாவோ முழுமையா பிள்ளைய பாசத்தோட பாக்குறாங்க. ஆனா வெளியில இருக்கக்கூடிய எல்லாரும் முழுமையா பாசத்தோட மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஆபாசத்தோட பாக்குறவங்க இருப்பாங்க. எனவே நாங்க சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு அந்த ஆடை விஷயத்துல நம்ம ஒரு கவனம் எடுக்கணும். அடுத்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, இந்த அபாய ஆடை இருக்கிறது. அந்த ஆடைங்கிறது அதாவது மறைக்கிறதுக்கு நல்ல ஆடை தான், ஆனா ஒரு 9 வயசு 10 வயசு பிள்ளைங்க அபாயா போட்டா சில நேரம் அந்த புள்ள பாக்குறதுக்கு 14 வயசு மாதிரி தெரியும். அப்ப அப்ப இந்த மாதிரி ஆடை அந்த பிள்ளைய இன்னும் கொஞ்சம் பெருசாகி காட்டும் போதோ அந்த பிள்ளைகிட்ட அந்த தோற்றம் இருக்கிற அளவுக்கு அறிவோ பக்குவமோ இது சம்பந்தமான விளக்கமோ இல்லை. அப்ப அடுத்தவங்க அதை வித்தியாசமாக யூஸ் பண்ணி கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே நாங்க அந்த விஷயத்திலையும் நாங்க ஒரு கவனம் செலுத்தணும். பிள்ளையுடைய பிள்ளைய நம்ம சின்ன வயசுல ரொம்ப பெருசா காட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. எனவே எங்களை புள்ள சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆடை விஷயத்துல நம்ம முழுமையான ஒரு கவனம் செலுத்தணும். வெளியில போற நேரத்தில் அந்த பிள்ளைய பாசத்தோட மட்டுமில்ல வேற மாதிரியும் பாக்குறவங்க இருப்பாங்கன்றதை விளங்கிக்கொள்ளணும். ரெண்டாவது, பிள்ளையில வயசுல ஒரு வயசு இருக்குது, குறிப்பா 9 வயசுங்கிறது பிள்ளைக்கும் கூட ஒரு சில சிக்கலான வயசு தான். அது சிக்கலான வயசுன்னா அந்த பிள்ளையில உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அந்த பிள்ளைக்கே ஒரு இணைப்பு, நான் ஒரு பெண்ணுங்கிற நினைப்பு அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய பருவம் வந்தது. அதே நேரத்தில் வெளிப்படையா சொல்றதாக இருந்தா 1 வயசு பிள்ளைக்கும் பாலியல் உணர்வு இருக்குது, தூண்டுனா அந்த உணர்வு வரும். இந்த வயசுல இருக்கும்போது அவங்களுக்கே சில நேரம் எப்படி என்ன வரும்னா, என்னைய ஒரு பெண்ணாக யாராவது பார்க்கிறாங்களா, அவங்களோட பார்வையில் அப்படி ஏதாவது இருக்குதா, என் உடம்புல வர மாற்றங்களை யாராவது கண்காணிக்கலாம், அதாவது அந்நியங்களை கண்காணிக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். குறிப்பாக இந்த இது 9 to 13 முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான இருக்கும். அடுத்து ஆம்பளண்டா யாரு, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள வேறுபாடு என்ன, இதை விளங்கிக் கொள்ளுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். இந்த நேரங்களில் அவங்க மிக லேசாக தவறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த பருவத்தில் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த பருவத்தில் யாராவது அவங்கள சீண்டி சீண்டி இருந்தாங்கன்னா 14 வயசுக்கு பிறகு அவங்களாக விரும்பி ஆண்களை நாடக்கூடிய சிந்தனை வரும். அதை அவங்க கடக்கிறதுக்கு 19 வயசாகும். 19 வயசு தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு இது என்ன, இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன, வாழ்க்கண்டா என்ன, ஒரு கணவன்டா யாரு, கணவனுக்குரிய என்ன, இது கொண்ட விபரம் இறங்கும். அந்த டீனேஜ் வாங்க 19 வயசு தாண்டிச்சுன்னா டீனேஜ் தாண்டிடுவாங்க. அப்ப அவங்க நிதானமான நிலைக்கு வருவாங்க. சின்ன வயசுல பாதிக்கப்பட்டாங்கன்னா அப்பையும் அவங்களுக்கு நிதானம் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த 9 வயசு பிள்ளை நமக்கு சின்ன பிள்ளை அடிக்கடி நம்ம கடைக்கு அனுப்பலாம். கடையில இருக்கிற முதலாளி மாதிரி பெரும்பாலும் இந்த சின்ன பிள்ளைகள் வந்தா சிலர் உண்மையிலே விளையாட்டுக்கு இருப்பாங்க, சில நேரம் தேவையில்லாத சீண்டுதல்கள் செய்வாங்க, அங்கிங்க தட்டுறது தொடுறது இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. இதனால பெரிய பாதிப்பில்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைகளுக்கு ஆம்பளைகள் தொடர்றது விருப்பம் விரும்பத்தக்க ஒன்றாக மாறலாம். அப்படி மாறினா எங்கட பிள்ளைகள் தானாகவே கெட்டு போகலாம். எனவே இந்த பொம்பளை பிள்ளைகளை தனியா கடைக்கு அனுப்புறது இதை நாங்க தவிர்க்கணும். சில நேரங்களில் இந்த முதலாளி மாறு ஆட்கள் இல்லாத நேரம் கிராமங்களுக்குள்ள சின்ன கடைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது பொருளை கேட்டா உள்ள போய் எடுன்னு சொல்லுவாங்க. அந்த புள்ள போய் தேர்ற நேரங்களில் திரும்ப உள்ள போயிட்டு ஏதாவது செய்யறது விளையாடுறது இந்த மாதிரி சேட்டைகள் வைப்பாங்க. எனவே இதுல நம்ம கவனமா இருக்கணும். கடைக்கு அனுப்புறது. ரெண்டாவது, நாங்க பாடசாலைக்கு அனுப்புறது. பாடசாலைக்குன்னு டைம் இருக்குது, 7 to 7:30 இதுதான் டைம். உள்ள 6 to 6:30 ஸ்கூலுக்கு போக ரெடியாகுதுன்னு சொன்னா நம்ம அனுப்பக்கூடாது. ஏன்னா அந்த டைம்ல பாடசாலையில ஆட்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடமா இருக்கு. சில நேரம் மூத்த வயது மாணவர்கள் வந்திருக்கலாம், அவங்க சில நேரங்களில் தேவையில்லாத சேஷ்டைகள் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சந்தைக்கு போனா முதல் நபரா போகாதீங்க, கடைசி நபரா வராதீங்கன்னு சொல்றாங்க. சந்தைக்கு போகும்போது முதலாளா நீங்க சந்தைக்கு போகாதீங்க. சந்தையிலிருந்து வரும்போது ஆட்கள் எல்லாம் வாரதுக்கு முன்னால வந்துடணும், கடைசி ஆளா சந்தையிலிருந்து இங்க வராதீங்கன்னு சொல்றாங்க. பாடசாலைக்கோ டியூஷன் வகுப்புக்கோ மதரசாக்கோ அனுப்புகிற போது எல்லாரும் வாரதுக்கு முன்னால பிள்ளைகள் அனுப்பக்கூடாது. ஸ்கூல் முடிஞ்சா மற்ற பிள்ளைகள் வாரதுக்கு முன்னால நீயும் பிள்ளைகளோட பிள்ளைகளா வெளியே வந்துடணும் என்கிறத நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். பொது இடங்களில் தனிஞ்சு நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. டைம் எல்லா மாணவர்களும் வந்திருக்கக்கூடிய நேரத்துக்கு நம்ம அனுப்பணும், ஸ்கூல் முடிஞ்ச உடனே வந்துடும், லேட் ஆகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. பொது இடம் அங்கே மற்றவங்க வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல முன்னுக்கு போகிறது, ஆட்கள் வர்றதுக்கு முதலாளாக போகிறது, ஆட்கள் அங்கேருந்து வந்தது போல கடைசியால் வாரது, இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி வைக்கணும். இது பாடசாலைக்கு மட்டுமல்ல, குர்ஆன் மதரசாக்களுக்கும் இதுதான் நடைமுறை. சில விஷயங்களை விவரமாக சொல்ல முடியாதுனாலும் பெற்றார்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கும், பேராதனி யூனிவர்சிட்டி, அங்கே பல ரகத்து மாணவர்களும் புழங்குவாங்க. நம்ம அவங்களோட பழகும்போது மௌலவி என்கிற வேறுபாட்டோட பழகுறதுல மச்சா மச்சாந்து எல்லாம் பேசுவாங்க. சில மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், கஷ்டமான மாணவர்களாக இருப்பாங்க, மௌலவியாக இருப்பாங்க. அவங்க யூனிவர்சிட்டிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளிகளை பிடிச்சிக்குவாங்க. அந்த பள்ளியில் இருந்து கொண்டு அவங்க வருவாங்க. அந்த அவங்களுக்கு லுகரு அசர தொழுவிக்கிறதுக்கு ஆக்களே வரமாட்டாங்க. அவங்க பின்னேரம் மசாவுக்கு பள்ளிக்கு போயிடுவாங்க, சுபவு மஹ்ரி மிஸ்ஸா, அதுக்கு தான் அவங்க பள்ளியில் இருக்கணும். அந்த மாதிரி சின்ன பள்ளிகளை பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மூளையை மாறு தங்களுக்குள்ள பேசிக்கொள்வதை நான் காலால் கேட்டிருக்கிறேன். குர்ஆன் மதரசாவுக்கு வர பிள்ளைகளை அவங்க தவறாக நடத்தியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், முதலாவது வார பிள்ளைகள் மாட்டிக்குவாங்க, சில நேரங்களில் மதரசாவை விட்டுட்டு அந்த பிள்ளைகள்ட சொல்ல ரூமை போய் கூட்டிட்டு வாமான்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அசலத்தில் ரூமை கூட்ட போகிறது, அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் அதில் ஆர்வம் வந்துடும். அப்போ அவங்களாம் சில நேரங்களில் மதரசா உடனே அசலத்து ரூமை கூட்டணுமா ரூமை கூட்டணுமான்னு கேட்டு போகக்கூடிய நிலை இருக்குது. இது குர்ஆன் மதரசாவில் நடக்கிறது. பெரும்பாலான மதரசாக்கள் பள்ளிகள் ஒதுக்குப்புறமாக இருக்கிறது, மக்கள் கூடாத இடமா இருக்கிறது. இந்த மாதிரி மதரசாக்கள் ஆபத்தானது. எனவே குர்ஆன் மதரசாவாக இருந்தாலும் பிள்ளைய டைமுக்கு அனுப்புங்க, முடிஞ்ச உடனே வர சொல்லுங்க. அசலத்தில் ரூம் கூட்டுறதுக்கு சொன்னால் இல்லை உமா வானன்னு சொல்லியிருக்கிறாண்டே சொல்லிடுவார் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ரூம் ஒன்றும் பெரிய ஹோல் கிடையாது, எல்லா மத ரூமும் 10க்கு 10 ரூம், அதை அவங்களே கூட்டிக்கொள்ளலாம். அசலத்துக்கு ரூம் கூட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளைய நம்ம உள்ள அனுப்ப, ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட பள்ளி நிர்வாகிகள் சொல்லி வைக்கணும், நீங்க யாரையும் ரூமுக்கு எடுக்காதீங்க, பிள்ளையில ரூமுக்கு எடுக்காதீங்க. இங்கிருந்து எதையாவது கொடுத்துருது பிள்ளைகிட்ட ரூம்ல வச்சுட்டு வாங்க, கொடுத்து விட்டு திரும்ப ஒரு வேலையாளையின் போற மாதிரி ரூமுக்கு போறது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் குர்ஆன் மதரசாக்குள்ள நடக்குது. எனவே அதாவது மக்கள் புழக்கம் இல்லாத மதரசாக்களாக இருந்தால் இன்னும் ஆபத்தானது. எனவே குர்ஆன் மதரசாவாக இருந்தாலும் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது டியூஷன் வகுப்பு. டியூஷன் வகுப்பு சில டியூஷன் இருக்கலாம், 30-40 பிள்ளைகளை வச்சு படிப்பிக்கிறது. சில உமாமா நினைக்கிறது நிறைய பிள்ளைகளோட இருந்தால் பிள்ளை நல்லா படிக்காது, ஒரு சேர பிடிக்கி தனியாக படிக்க விட்டா பிள்ளைக்கு அறவருனாலும் முழு விட்டா பிள்ளையோட மட்டும்தான் இருப்பார். 30 பிள்ளையோட ஒரு அவர் அந்த பிள்ளை பாடம் நடத்தினா அவரை எல்லாருக்கும் படிப்பிக்கிற மாதிரி படிச்சுட்டு போவார். இந்த பிள்ளை படிச்சா இல்லையா கேட்டு படிப்பிக்கிறதுக்கு டைம் இல்லை. எனவே ஒரு சேர வச்சு பிள்ளைய தனியாக படிக்க விட்டா அரை மணித்தியாலம் படித்தாலும் முழுசாக பிள்ளை தானே படிக்க போகுதுன்னு சொல்லி. இந்த தனியாக இருக்கக்கூடிய நேரங்கள் ஆபத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடிய சூழலை தவிர்க்கிறாங்க. அப்படியே சேர்மார வீட்டுக்கு கொண்டு படிக்கிறதா இருந்தாலும் சில நேரங்களில் பிள்ளைய ரூமில் வைக்கக்குள்ள படிக்க விட்டா அடுத்த பிள்ளை ரூமுக்கு போகுது, அங்கே போகுது, படிக்கிற பிள்ளைக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு என்ன செய்யற, பிள்ளைகளெல்லாம் வெளியே போட்டு கதவை மூடிடுது படிக்கிறதுன்னு சொல்லி. இந்த மாதிரி தனியே இருக்கக்கூடிய நேரங்களில் அந்த பிள்ளைகள் தவறாக அணுகப்படலாம். நாட்டில் நடந்த மாதிரி பெரிய அளவில் நடக்கலைனாலும் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டப்பட்டு சின்ன வயசுலே தேவையில்லாமல் அவங்களுக்கு இந்த ஆண்களுடைய தொடர்புள்ள அதிகமான ஆசை உண்டாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா பெற்றார்களால் அவங்கள கட்டுப்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலை ஒன்றும் ஏற்படலாம். எனவே டியூஷன் வகுப்புகளாக இருந்தாலும் சரி, தனியே ஒரு சேரட்ட ஒரு பிள்ளைய படிக்க விடுறது, அந்த நடைமுறையை நாங்கள் தவிர்க்கணும். அப்படியே நாங்கள் படிக்க வருவதாக இருந்தால் கூடுதல் விழிப்போடு நாங்கள் இருக்கணும், பெற்றாருடைய கண்காணிப்பில் இருக்கணும். கொழும்புற என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சேன்னா, கொஞ்சம் வசதியான ஃபேமிலிகள் பிள்ளைகளை இப்படி மதரசாக்களுக்கு ஓத விடாம ஹசரத் மாரை எடுத்து வீட்டில் படிக்க வைப்பாங்க, ஓத வைப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வைக்க வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது. சில நேரங்களில் நிலைமை மோசமாகி தாய்மாரே பாதிக்கப்படுற நிலைமைகள்லாம் இருக்கு. எனவே இதுல அதாவது டியூஷன் வகுப்பு தனியாக ஒரு சேரட்ட பிள்ளைய டியூஷனுக்கு விடுறது, இதுல நாங்க விழிப்பா இருக்கோம். அடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, இந்த நோய் பிள்ளைகளை விட தாய்மார்க்கு தான் இருக்குது. ஒரு டியூஷன் நோய் ஒன்று இருக்குது, எங்கேயாவது பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிட்டே இருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களா, அடுத்த உள்ள டியூஷன் போய் படிச்சுனா ஏந்த பிள்ளைய விட அந்த பிள்ளை நல்லா படிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு பிள்ளைகளை வீட்டில் வச்சிருந்தா ஒரே கரைச்சல், எங்கேயாவது டியூஷனுக்கு போட்டுட்டா வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், பிள்ளைகள் வீட்டில் இருந்தா சும்மா இருக்குது இல்ல, இதுக்காகவும் நினைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கும் என்ன நினைக்கணும்னு சொல்லிச்சுன்னா, பொதுவாக வெளியே போக எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசைதான். அப்ப அவங்க டியூஷன் பேர்ல வெளியே போக அவங்க விரும்புவாங்க. இப்படி நாங்க டியூஷன் அனுப்புறதாக இருந்தா நாங்க யாருக்கு அனுப்புறோம், அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஆரம்பிக்கிற டைம் என்ன, முடிக்கிற டைம் என்ன, நாங்க அனுப்புற வீடா இருந்தா வீட்டுல சூழல் என்ன, அந்த பிள்ளைகள் போற ரோட் எப்படி, போற வழியில சந்து பொந்துகள் முடுக்குகள், லேட்டாகனா இருட்டா இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த கஞ்சா பாட்டி சிகரெட் அடிச்சிருக்கிறவங்க ரோட் சுத்திர வாலிபர்கள் இருந்து கைச்சிருக்கிற இடமா, இதெல்லாம் நாங்க பார்க்கணும். புள்ள எங்கேயாவது படிச்சுட்டு வரட்டும் என்ற நிலையில நாங்க விட்டோம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு படிப்பை விட முக்கியம் புள்ளோட ஒழுக்கமும் பிள்ளையுடைய கற்பும் பிள்ளையுடைய உயிரும் தான். எனவே இந்த வீணா பெருசா டியூஷன் வைத்து பிள்ளைகள் படிச்சு பெரிய ஒரு நிலைக்கு வரப்போறது கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்குது. எந்த டியூஷனும் போகாம படிச்சு நாடளாவ ரீதியில முன்னிலைக்கு வரக்கூடிய மாணவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. மிக லேசான வழி என்னன்னு கேட்டா, வீட்டு சூழலை படிக்கிறதுக்கு ஏத்த சூழலா வைக்கிறது மிக லேசான வழி. எங்களை வீடு படிக்கிறதுக்கு ஏத்த சூழலா, அமைதியான சூழலா, அந்திப்பட்ட அவங்க படிக்கிறதுக்குரிய வாய்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளைகள் வெளியே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டு சூழல்ல டிவியை போட்டு அப்படி இப்படி இருந்துட்டு வீட்டுல அந்த பிள்ளை படிக்க இல்லாது எங்கேயாவது போனா படிக்கலாம்ங்கிற மாதிரி ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகளுக்கு அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது, அவங்களும் நிறைய விஷயங்களை அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்றைய நாட்டில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் பெரிய தூண்டுதலை கொடுக்குது. அப்ப அவங்க சம வயது ஆட்களுக்குள்ள சேருகிற போது, அவங்க 12 வயசுக்குள்ள சேர நேரத்தில் நல்ல விஷயங்களை தான் பேசுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட வயசுக்கு ஏற்ப சில நேரம் வயசுக்கு மூத்த பல விஷயங்களையும் அவங்க பேசுவாங்க, அவங்க பார்த்ததுகளை பேசுவாங்க. எனவே இந்த விஷயம் இதனால நாங்க பிள்ளைகள் கூடுதலாக எங்களை அண்டி இருக்கிறத நாங்க பயன்படுத்தணுமே தவிர, மற்றவங்களோட நெருங்கி இருக்கிறதுக்குரிய சூழ்நிலைகளை நாங்க தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். டியூஷன் செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா கூடுதல் விழிப்போட இருங்க, புள்ள போற நேரம் வார நேரம் பாதுகாப்பு இருக்குதாங்கிறதுல கவனமா இருங்க, பெற்றார்கள் கூட்டிட்டு வர்றதுக்குரிய வாய்ப்பு உண்டாக்குங்க, இதுல நாங்க கவனமா இருக்கணும். அடுத்ததாக மனிதர்களை நாங்க யார் மேல சந்தேகப்படுவோம்னு சொன்னா, மோசமான மனுஷர்கள் தான் சந்தேகப்படுவோம். ஆனால் இந்த சிறுவர் துஷ்பிரய நிகழ்ச்சிகள் எல்லாமே மோசமானவங்களால தான் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, பெரும்பாலும் நல்லவர்களாலையும் நடக்கலாம். மோசமானவன் சில நேரத்தில் அவனுக்கு ஆசை வந்தா சில நேரம் ரோட்ல போயிட்டு யாராவது விபச்சாரத்தை காசை கொடுத்துட்டு போயிடுவான். நல்லவனுக்கு அப்படி செய்யலாது, நல்லவனுக்கு வெளியில போய் தவறு செய்யலாங்கிறதுனால உள்ளுக்கு தவறு செய்யறது அவனுக்கு லேசாகும். அதனால நல்லவங்க, மார்க்கத்தில் ஈடுபாடானவங்க, மக்களோட நல்லா பழகிறவங்க, அவங்கள்ட்ட பிள்ளைய நம்பி ஒப்படைக்கலாம் என்று நினைக்காதீங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாரும் தவறு செய்யலாம்ங்கிற நினைப்போட தான் நாங்க பழகணும். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தொகை இருக்கிறாங்க, அவங்க அவங்களோட பாலியல் ஆசைய அன்பு நேசம் நெருக்கம் சோசியலா பழகுறோம் என்கிற பேர்ல தீர்த்து கொள்றாங்க. விஜயகாந்தன் சொல்லி ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கதை ஒன்று எழுதுறாரு. அந்த கதை நாட்டில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லுதும், சில நேரங்களில் சில மனிதர் என்கிற ஒரு நாவல். அந்த நாவலுக்கு அவர் ஒரு கதாபாத்திரம் வெளியிருக்கிறார். எப்படின்னு கேட்டா, ஒரு உமா மகள் மாமா, மகள் வளர்ந்த புள்ள, மாமா கல்யா முடிக்காதவர், அவர் இந்த மருமகளை தோல்ற கையை போட்டுவாரு, பிடிச்சி இதாகி கொள்வாரு, கன்னத்தில் தடகுவாரு. உமா என்ன நினைக்கிறாங்க, அம்மா தம்பி மகளோட நல்ல இறக்கம், எப்பயுமே இறக்கமா இருப்பான். ஆனா மகளுக்கு தெரியும் மாமா வந்து இறக்கத்துக்கு பிடிக்கல, அவர் சும்மா அன்புல பிடிக்கிற மாதிரி அங்க இங்க பிடிக்கிறாருங்கிறது மகளுக்கு தெரியும். இருந்தாலும் மாமாவ கையை தட்டி விடவும் மேலாது, இவர் மோசமா தான் பிடிக்கிறாருன்னு தெரிஞ்சு கொண்ட மாதிரி காட்டிக்கொள்ளவும் மேலாது, மாமா அன்புல பிடிக்கிறார்னு காட்டிக்கொண்டே நடிச்சு கொண்டிருக்கிற மாதிரியான கதாபாத்திரம். இந்த நிலையில நிறைய பேர் இருப்பாங்க. நாங்க அன்பா விளையாடுறோம், அன்பா தடவுறோம், அன்பா நாங்க மடியில வச்சுக்கிறோம் என்கிற மாதிரி மோசமாக நடந்து கொள்றவங்க இருப்பாங்க. எனவே நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், தந்த பிள்ளையோட அன்பா தூக்காதவன், முத்தம் கொடுக்காதவன், பக்கத்து வீட்டு பிள்ளையோட அன்பா இருக்கிறான், நம்மட பிள்ளையோட அன்பா இருக்கிறான், நெருங்கி விளையாடுறான்னு சொல்லி சொன்னா இது சரியா இருக்காது. அவன பிள்ளையோட அவனுக்கு இரக்கமா இருக்க தெரியல, அடுத்த வீட்டு பிள்ளையோட இரக்கமா இருக்கிறான்னா இது உண்மையான இரக்கமா இருக்காது. யாரா இருந்தாலும் சரி, பிள்ளையோட கொஞ்சம் கூட வந்தா சண்டை பிடிக்க வேண்ட அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெற்றி கொள்ளாதீங்க, இது எப்படியும் மார்க்கெட்டுக்கு சரி வராது, இந்த புள்ளையோட தொட்டு விளையாட வாணும் என்று சொல்லிடுங்க. இதை உங்களோட மாப்பிளமார் சொன்னாங்க சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சண்டை நடக்கும். தனியா நீங்களே சொல்லிடலாம், ஒருவேளை அந்த மனுஷன் நல்லவனா இருந்தா மனசு நோவாரு, நான் சும்மா இறக்கத்துக்கு தொட்டதை இந்த பொம்பளை தவறா நினைச்சிட்டாருன்னு இதுக்கு பிறகு நெருங்காம இருப்பார், அது ஒரு வருத்தமானதுதான். ஆனா அவன் கெட்டவன் இருந்துட்டானா புள்ள பாதிக்கப்படுறத நமக்கு தவிர்க்கலாது. எங்களுக்கு அவர் மனசு உடையிறத விட எங்களோட பிள்ளையுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். எனவே நாங்க அதை சொல்லிடலாம். சில நேரங்களில் நாங்க என்ன எதிர்பார்க்கணும்னா முகத்தை முறிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, முகத்தில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி. சில தாய்மாருக்கு சந்தேகம் வந்துடும், இவர் என்ன கூட விளையாடுறாரு, கூட கொஞ்சிறாருன்னு சந்தேகம் வந்துடும். வந்தாலும் என்ன செய்யறாங்கடா, ஒன்னும் செஞ்சு கொள்ளையிறாங்க, அவங்களே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறாங்க. அந்த பக்கத்துட்டு மாமா வஞ்சகம் இல்லாம பழகுவாரு, அவர் புள்ளையோட சரியான இறக்கணும், அவங்களே மனசுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகம் வந்தா வெளிப்படையா சொல்லிருங்க. ஏன்னா இந்த மாதிரி தவறு செய்யறவங்க ஒரு தைரியத்துலதான் தவறு செய்யறாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம தவறு செஞ்சாலும் இந்த பக்கங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொன்னா இந்த பிள்ளைக்கு பாதிப்பு, அதனால வெளியே சொல்ல மாட்டாங்கிற தைரியத்தில் இருக்கிறாங்க. அதே தைரியத்தை நீங்க பயன்படுத்துங்க, தனியா சொல்லிருங்க, இந்த பிள்ளையோட நீங்க இந்த விளையாட்டை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அவருக்கும் அதை வெளியே சொல்ல வெக்கமா இருக்கு. அதனால உங்களுக்கும் அவருக்கும் முடியாது, அப்படியே அது இல்லாம போயிடும், பிள்ளைக்கு சேஃப்டி ஆகும். அடுத்தது ஒரு பிள்ளையுடைய நடவடிக்கைகளை நம்ம கவனிக்கிறோம். ஒரு புள்ள ஒரு ஆளோட நல்லா பழகிட்டு இருந்து அந்த ஆள் வீட்டுக்கு வர சந்தர்ப்பத்தில் அந்த ஆளை சந்திக்க விரும்பாம வீட்டுக்குள்ள போகுது, முன்னுக்கு வர பயப்படுகிறது, அல்லது வளமையா அவரோட நல்லா பழகினால நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேச தயங்குதுன்னு சொன்னா அந்த ஆளால இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை வந்ததுன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் நல்லா பழகிட்டு ஏன் இந்த புள்ள ஒழியுது, ஏன் முன்னுக்கு வருகிறது இல்ல, ஏன் பேசும்போது நேருக்கு நேரா மூஞ்ச பார்த்து பேசுது இல்ல, அப்ப ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறார், அதனால அந்த புள்ள தயங்குது. அந்த மாதிரி ஏதாவது வெளிப்படையான ரகசிய அடையாளங்கள் உங்களோட பிள்ளைகிட்ட வந்துச்சுன்னு சொன்னா கூடுதல் கவனம் செலுத்தி அவருடைய நடவடிக்கை என்னன்னு பார்த்து அதை கட் பண்ணதுக்கான முடிவை பாருங்க. அவங்க பேசினாலும் சரி பேசாம விட்டாலும் சரி, அது போல உறவுகள் முடிஞ்சா கூட பிரச்சனை கிடையாது, வெளிப்படையாக சொல்லிருங்க, இந்த பிள்ளையோட விளையாட்டு வச்சுக்காதீங்க என்று சொல்லிருங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை இப்படி இல்லை, உங்களை நான் அப்படின்னு சொல்லலை, சில சேரங்கள் பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை என்ன என் பிள்ளைய பாதுகாக்க நான் விரும்புகிறேன், அதனால நீங்க இதை நிப்பாட்டிடுங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட வேண்டும். அடுத்ததாக பாதிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் பெற்றார்கள் கொடுப்பாங்க, சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் பொம்பளைகள் அவங்களோட உமா வீட்டுக்கு போயிடுவாங்க, மாப்பிள்ள மட்டும் வீட்டில் இருப்பார். சில நேரம் அவங்க போற நேரத்தில் நெருக்கத்தில் சொல்லிட்டு போவாங்க, யாராவது தேத்தனி தேவைப்பட்டா தேத்தனி ஊட்டி கொடுங்கன்னு சொல்லி, அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா அண்டிப்பட்ட அவர் வீட்டில் இருக்கிறாரு தேத்தனை ஊதிக்க மாட்டார் கொடுக்கும்னு நீங்க நினைக்கலாம். இது பக்கத்து வீடுங்கிற வகையில இப்படி நினைப்புகள் வர்றது பிரச்சனை கிடையாது. இப்ப நாங்க என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா தேத்தனை ஊதி புள்ளடாயில் வந்து மாமாவுக்கு கொடுத்துட்டு வாழ்ந்தது, அவர் தனியா இருக்கிறார், அந்த போனா அந்த புள்ள உடனே வராது, சில நேரம் அங்கே தேத்தனையா குடிச்சிட்டு கோப்பை எடுத்துட்டு வருவோம் நிற்பாங்க. இந்த நேரங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரலாம். நீங்க அப்படி தேத்தனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா தேத்தனிய புள்ளட கையில கொடுத்து நீங்க வீட்டு வாசல் வரைக்கும் போய் கொடுத்துட்டு வாமான்னு நீங்க வாசல் இல்லை. மாமாவுக்கு தேத்தனி கொடுக்கறது முக்கியமான பிரச்சனை இல்லை, உங்களை பிள்ளைய பாதுகாக்கிறது உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை. இந்த மாதிரி தனிய சந்தர்ப்பங்கள் கொடுக்க கூடாது. ஏதாவது அவசியமா அவங்க வீட்டுல சாமான எடுக்கணும்னு சொல்லி சொன்னா அப்பையும் நீங்க பேய்த்து புள்ளைய உள்ளுக்கு அனுப்பி சாமான எடுங்க. ஏன்னா சில நேரங்களில் சாமான் தேடுறதுங்கிற வகையில இந்த மாதிரி தவறுகள் நடக்கலாம். நான் நினைக்கலாம் சில நேரங்களில் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல எதுவும் நடக்காது, அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எதுவும் நடக்காது, ஒருவேளை நடக்கலாம். அவன் விரும்பினா அந்த பிள்ளைய தனக்கு சாதகமாக மாற்றி எடுத்துக் கொள்ளலாம், வேறொரு சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக் கொள்ளுது. அந்த புள்ளையை தனக்கு நெருக்கமாக ஆக்கி கொள்றதுக்கு 5 நிமிஷம் போதும். எனவே இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள மாமாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி செய்யற வேலைகளை தாய்மார்கள் தவிர்க்கணும். ஏதாவது தேவைன்னா நீங்களும் கூட போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புங்க, அந்த பிள்ளைகிட்ட கேட்டு அனுப்புங்க. நீங்க வெளியே நிலைங்க. அப்ப நீங்க வெளியே நிக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு எதுவுமே அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா புள்ள விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறீங்கிற விஷயமும் அவங்க உணர்ந்து கொள்வாங்க. இதே மாதிரி சில நேரங்களில் அப்பா அம்மா இருப்பாங்க, வயசான ஆட்கள் தானே என்கிற நிலையில நாங்க பார்க்கறோம். சில நேரங்கள்ல அது கூட ஆகத்தா இருக்கு. பேப்பர்ல வந்த சில செய்திகள், தாத்தாவுக்கு வந்த விபரீதமான ஆசை, வாப்பாட வாப்பா 70 வயசு, பிள்ளைக்கு 17 வயசு, புள்ள கர்ப்பமா இருக்கு, சொந்த வாப்பாட வாப்பா. ஒரு மலைய கவிஞர் ஒரு கவிதை ஒன்று பொம்பளை கவிஞர், அவட கவிதையில் அவ சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, உம்மட வாப்பா அவ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு நோயாளி, உமா வந்து பிள்ளைகிட்ட சொல்ற அப்பாவுக்கு தேத்தனி கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்ற, புள்ள ஏழா ஏழாண்டு அடம்பிடிக்குது, உமா பிள்ளைக்கு அடிக்கிறா பிள்ளைக்கு ஏசுறா என்னன்னு கேட்டா, அப்பாவை நாங்க தானே கவனிக்கணும்ண்டு, ஆனா இந்த புள்ள தேத்தனி கொடுக்கணும்னாலும் சரி சாப்பாடு கொடுக்கணும்னாலும் சரி அந்த அப்பா மோசமா பிடிக்கிறாரு என்னென்னமோ செய்யறாரு. பிள்ளைக்கு அப்பா இப்படின்னு சொல்லிக்கொள்ளவும் மேலாது, உமாட்ட தன்னை நிலைமையை செய்து காட்டிக்கொள்ளவும் மேலாது, புள்ள திண்டாரு. இது அந்த கவிதையில அவர் சொல்லிக்கொண்டிருந்தார். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நாட்டில் நடந்து கொண்டது. எனவே வயசாளி என்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடாது. சில நேரங்களில் வீட்டில் பக்கத்து வீட்டில் பெண்கள் இல்லை, ஒரு ஆம்பளை மட்டும் தனியாக இருக்கிறாருன்னு எங்களோட தாய்மார்கள் சில நேரங்களில், இப்போ அந்த பழக்கம் நல்லா குறைஞ்சிருச்சு, என்ன செய்யறதுனா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய போய் அனுப்புற, மாமா தனியாக ஐக்கியா நீங்களே போய் அங்கே போய் படுங்கன்னு சொல்லி அவருக்கு தனியாக ஐக்கியம் இருந்தானே பொண்டாட்டி அனுப்பிட்டு இருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் பிள்ளைகளை எதுக்கு நாங்க அவங்களோட தனியா இருக்கலாம்னு சொல்லி படுக்கிறதுக்கு அனுப்பணும். இது நாங்க பிள்ளைகளை நாங்களே பலி கொடுக்குற மாதிரியான வேலை. எனவே இந்த மாதிரி வேலைகளை நாங்க வைக்க கூடாது. இதே மாதிரி வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க. இந்த விருந்தாளிகள் வந்தா சின்ன பிள்ளைகள் அவங்களோட சில நேரம் நல்லா நெருக்கமாயிருவாங்க. புதிய ஒரு ஆளோட நெருக்கமானா பிள்ளைகளுக்கு அவங்கக்கிட்ட படுக்கணும்னு ஆசை வரும். நான் மாமாட்ட படுக்கிறேன் நாம இப்படின்னு சொல்லுவாங்க. பெற்ற பிள்ளைய அடுத்தவங்கக்கிட்ட படுக்க அனுப்புற வேலையை நாங்கள் அனுப்பிக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி பிள்ளைகளை நம்மகிட்ட வச்சுக்கணும், அவங்கள தனியா படுக்கணும். விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் தானே அவங்கள்ட்ட தூங்கட்டும்னு சொல்லி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி நாங்க அனுப்பக்கூடாது. இந்த கல்யாணம் ஏதாவது விசேஷ தினங்கள் வருகிற போதோ அல்லது 4-5 குடும்பங்கள் ஒன்று சேர்ற நேரத்தில் தாய்மார்கள் பிள்ளைகள் எங்க தூங்குறாங்கன்ற விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாரும் கலந்து தூங்குவாங்க. சாட்சி பெரியம்மாட பிள்ளையெல்லாம் இருப்பாங்க, பிள்ளையெல்லாம் அப்படியே தூங்கி வச்சேன்னு பார்ப்பாங்க. இந்த உமா மாதிரிலாம் காய்ச்சிருப்பாங்க, பிள்ளைகள் டிவியை பார்த்துட்டு அந்த இடத்த இடத்துல தூங்கிடுவாங்க. தூக்கி போட மேல அப்படியே படுக்கட்டு வெள்ளம் கிளம்புறதானே விட்டுருவோம். தவறு செய்யணும்னு நினைக்கிறவன் எங்களை விட விழிப்பா இருப்பான். களவு எடுக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாரையும் விட விழிப்பா இருப்பான். சில நேரங்களில் இந்த தவறு செய்யறவங்க நல்லவங்களை விட அதிகமான டெக்னாலஜி உள்ளவங்களா இருப்பாங்க. கண்டியில் ஒரு கடை கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த கடை எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது, பகிரங்கமா மக்கள் போய் கொண்டு வந்திருக்காங்க. கடையை ஃபுல்லா ஓபன் ஆச்சு, முன்னுக்குள் நொறிய வச்சு சாமான் ஏத்துறாங்க. எப்படி சாமான் ஏத்துறன்னு சொன்னா, ஆட்கள் ரோட்ல வார நேரத்தில் லொரியில இருந்து சாமான கொண்டு கடையில வைக்கிற. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கடைக்கு எங்க இருந்து சாமான் இறங்கி நிற்கிறாங்க. ஆட்கள் போயிட்டாங்கடா கடையில இருக்கிற சாமான கொண்டு லொரியில ஏத்துறது. இப்படியே கெண்டுனர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவனோட டைரியம் என்னன்னு கேட்டா, இதை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. தவறு செய்யறவன் அதுல நுணுக்கமா இருப்பான், எங்களை விட நுணுக்கமா இருப்பான். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தவறு செய்யணும் அல்லது யாராவது ஒரு பிள்ளைய நம்ம என்னமாலும் பண்ணணும், அந்த பிள்ளைய நம்ம தொட்டு பார்க்கணும் இப்படி எவ்வளோ நினைச்சான்னு சொன்னா, இதுக்கு எங்க டைம் கிடைக்கும் என்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட குறி ஒன்றே ஒன்று தான், இந்த இடத்த நம்ம எப்படி அடையிறதுங்கிறது. நமக்கு வேற நிறைய வேலை இருக்கு, நம்மளோட பார்வை நிறைய பல பக்கம் இருக்கும், அவங்களோட பார்வை ஒரு பக்கம் இருக்கு. எனவே இந்த சாச்சா பெரியப்பா எல்லாரும் தாத்தா தண்ணிக்கு எல்லாம் ஒண்டா இருக்கிறோம், பிள்ளையெல்லாம் ஒண்டா படுக்கட்டும், பொம்பளையெல்லாம் ஒண்டா படுக்கணும், ஆம்பளையெல்லாம் ஒண்டா படுக்கணும் சொல்லி ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒண்டா தூங்க விடுற நிலைமையை நாங்கள் முழுமையாக தவிர்க்கணும். ஒன்று பொம்பளை பிள்ளையெல்லாம் வேறையாக்கிடுங்க, இல்லாட்டி உங்களோட பிள்ளையெல்லாம் உங்களோட பக்கத்தில் வச்சுக்கணும். யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு செய்தி சொல்றேன். ஒரு தமிழ் பொடியன் கிறிஸ்டியன் பொடியன் நாங்கள் இந்த காய்கறிக்கு நேரத்தில் இந்த விபச்சாரம் சம்பந்தமான பேச்சு வந்துச்சு. அது கூடாதுன்னு சொன்னபோது அப்போ ஒரு தமிழ் பொடியன் என்ன பார்த்துச்சோன்னா இங்கே வரப்பு நல்ல மனுஷன் மாதிரி சொல்கிறாரு, நீ ஒன்று செஞ்சது இல்லையான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன், வல்லாகி வரேன்னு சொன்னான், வல்லாகி இல்லைன்னு சொன்னேன். அந்த பொடியன் திரும்ப ரெண்டு மூணு கேள்வி கேட்டான், அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் திரும்ப கேட்டான், நீ அப்படி வெளியில் போய் ஒன்றும் பண்ணாட்டி பரவாயில்லை, இந்த தாத்தா தங்கச்சியில் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செஞ்சில்லையான்னு கேட்டான். அப்போ நான் இப்படியே நிற்கக்கூட கிறிஸ்டிய பொடியன், அவனுக்கு கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி தெரியும், அவன் சொன்னான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தாத்தா தங்கச்சியில் பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொன்னான். திரும்ப அவன் கேட்டான், அப்படின்னா சாட்சி பிரியமான பிள்ளைகள் பக்கத்துக்கு சின்னப்பட்டைகள் அவங்களுக்கு அவனு செஞ்சில்லையான்னு கேட்டான். சர்வசாதாரணமாக கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட சர்வசாதாரணமாக நடைமுறையில் இருக்குது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் சாத்தியபரியமான பிள்ளைகள் மகரம் கிடையாது, அவங்க மகரமான உறவு கிடையாது. எனவே வீட்டில் விசேஷங்கள் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்த சந்தர்ப்பங்களாக இருந்தால் பிள்ளைகளை கலப்புல தூங்க விடக்கூடாது, அவங்கள நம்ம வேலையாக்கணும். பிள்ளைகள் படுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், தனியாக ஆக்கிறோம் இல்லாட்டி எங்களோட ஆக்கிறோம். இந்த பிள்ளைகளை கூட வச்சு கொண்டிருக்கிறதுலையும் சில சிக்கல்கள் இருக்கு. இஸ்லாத்தின் அடிப்படையில் 9 வயது பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்களை ரெண்டு பேரும் ஒரே பெட்ஷீட்டில் போத்தி படுக்க அனுமதிக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நானா தம்பி 9 வயசு தாண்டிக்கு ரெண்டு பேரும் ஒரே பெட்ஷீட்டில் போத்தி படுக்காதுங்கன்னு சொல்கிறாங்க, வேற வேற ஆக்கிருங்கன்னு சொல்லி. இது அவங்களோட ஒழுக்கத்துக்கு மட்டுமில்லை, அவங்களோட பேர்சனாலிட்டியை வளர்க்குறதுக்கும் இது தேவை. அப்போ இப்படி மார்க்கம் சொல்லியிருக்கும் போது நாங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். உமா பாப்பா பிள்ளைகளை பக்கத்தில் போட்டு தூங்குறதுலையும் சில பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலம் இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு புதுசிய கண்டா என்னன்னு பார்க்கணும். சில நேரங்களில் கணவன் மனைவி அவங்க குடும்ப வாழ்வில் ஈடுபடுறதை கூட அது உமா பாப்பா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைகள் முழிச்சாங்கன்னு சொன்னால் தூங்குற மாதிரி பார்ப்பாங்க, இதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இது புதிய விஷயம். அப்போ நாங்களே எங்களோட பிள்ளைகளை தவறுக்கு கொண்டு போகிறதாக இருக்கு. சில நேரங்களில் அவங்க என்ன பார்த்தாங்களோ அது என்ன ஏதுன்னு சொல்லி யோசிக்கணும் என்கிற அதை எப்படின்னு பார்க்கணும் என்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். சில நேரங்கள் தான் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் தவறு செய்கிறதுக்கு முயற்சிக்கிற 3 வயசு 4 வயசு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய தவறு செய்யறதுக்கு முயற்சிக்கிற வீடியோக்கள்லாம் வந்திருக்குது. காரணம்னா அவங்க வெளியே போய் எதையும் கற்கலை, இதை அவங்க வீட்டில் கற்கிறாங்க. எனவே நாங்களும் எங்களோட பிள்ளைகள் தவறுல போகிறதுக்கு தெரியாமலே காரணமாக அமைந்து விடுவோம். எனவே அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக இந்த நாங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு எங்களோட பிள்ளைகளை அனுப்புகிறோம். அந்த உறவுகளை பெரும்பாலும் நெருங்கின உறவுகளாக இருக்கலாம். சில நேரங்களில் நாங்கள் அனுப்புகிற வீடுகள் உண்மையில் மகரமாக இருக்க மாட்டாங்க, கல்யாண முறையில் வந்த உறவுகளாக இருப்பாங்க. அவங்க சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, பெரும்பாலும் நல்லவங்க இருக்கிறது தான் வாய்ப்பு கூடையாக இருக்கும், நாங்கள் அந்த மாதிரி இடங்களை தான் நம்பி அனுப்புவோம். சில நேரங்களில் யாராவது வீட்டில் ஒத்த ரெண்டு பேரும் மோசமாக இருக்கலாம். எனவே பிள்ளைகள் ஆசைப்படலாம் வேற உறவுகளோட வீட்டில் போய் தங்குறதுக்கு, அதை நம்ம அதாவது பெரிய அளவில் நாங்கள் அதை அனுமதிக்காமல் இருக்கிறது எங்களை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கு. இது போக நாங்கள் நினைக்கக்கூடாது இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆம்பளைகள் தான் சொல்லி. சில நேரங்களில் இந்த சின்ன பிள்ளைகள் கூட சில ஆண்களை அவங்களை அறியாமலேயே தவறுக்கு உண்டாக்கலாம். அவங்க ஏதாவது ஒன்றில் அங்கங்க இதாகி சின்ன இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்துருக்கலாம். இவங்களே அந்நிய ஆண்கள்கிட்ட பேசி மடியில் இருக்கிறது அது கொஞ்சம் பேசுறது அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரலாம். தவறு செய்யணும்னு நினைக்காதவனும் அதனால சில நேரங்களில் தூண்டப்படலாம். ஏன் சொல்றேன்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டு விதமா இருப்பாங்க. சில பிள்ளைகள் யார்கிட்டையுமே நேராக போக மாட்டாங்க, நெருக்கமானவங்கள்ட்ட கூட போக மாட்டாங்க, வாங்கன்னாலும் வரமாட்டாங்க. சில பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிக்கன்னா கண்டா கொஞ்சம் தயங்குற மாதிரி சிரிப்பாங்க, சிரிச்சிங்க வாமான்னு கேட்டால் நேராகவே போயிட்டு மடியிலே இருக்கிற அளவுக்கு நெருக்கமாக போயிடுவாங்க. குறிப்பாக இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். அது அந்த பிள்ளைகள் மோசம் கிடையாது, அந்த பிள்ளையிலேயே ஒவ்வொருத்தரும் இயல்பா இருக்கு. சில பேர் பெரியவங்க கூட சில பேர் தக்குன்னு பழகிடுவாங்க, சில பேர் பழகிறதுக்கு நாள் எடுக்கு. அப்ப இந்த புள்ள இயல்பாக அடுத்தவர்களை அண்டி போகிற இயக்குணம் உள்ளது. அது இந்த குணம் குணத்தை சில பேர் தவறாக பயன்படுத்திடலாம். சில நேரம் ஓரளவு இதுல விருப்பம் இல்லாதவங்க கூட சில நேரம் பிள்ளையோட அப்படி இப்படி பழகிற நேரத்தில் அந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாகலாம். எனவே இந்த மாதிரி பிள்ளையாக இருந்தா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டியது. நாங்க வேற ஆம்புலன்ஸ் சொன்னா தூரத்துல இருந்துதான் பேசணும், கிட்ட போகக்கூடாது, அவங்கள மேலே மடியில நாங்கள் இருக்கப்படாது, இப்படி நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது இந்த பிள்ளைகளை வெளி பொருட்களுக்கு ஆசை இல்லாதவங்களாக வளர்க்க வேண்டியிருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த தவறுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு, சின்ன பிள்ளைகளை இப்படி தவறுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு அவங்க பயன்படுத்துனது சாக்லேட் டோஃபி பெல் வாங்கித்தாரேன், இந்த மாதிரி பிள்ளைகளை அங்கங்கே கூட்டிகிட்டு போயிடுறது. அப்போ அந்த இப்போ உள்ள பிள்ளைய சுவர் பண்ணி சொல்லலாம், இப்படி ஒரு டச் ஃபோன் இருந்தா இந்த போன்ல உனக்கு படம் காட்டுற மாதிரியானு கேட்டா புள்ள போயிடும், இந்த போன்ல கேம் விளையாட தர மாதிரியானு கேட்டா புள்ள போயிடும். வீட்டில் போனை வச்சுட்டு நீங்க போன கால் எடுத்தீங்கன்னா புள்ள எங்கேயாவது ஒரு மூளையில இருந்து போன்ல விளையாடிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு போன் பைத்தியம் இருக்குது. கேம் விளையாட கொடுத்தா அந்த பிள்ளைய என்ன வேண்டாலும் செய்யலாம், அந்த புள்ள கேம்ல தான் கவனமா இருக்கும் என்கிற நிலை இருக்குது. அப்ப இது ஒரு ஆபத்தான வெளிப்பொருள், அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஆசையை காட்டி அந்த ஆசையை வச்சு அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இதே போல சில நேரங்களில் எங்கட நல்ல பழக்கம் கூட அந்த பிள்ளைய தவறுக்கு உள்ளாகிறதுக்கு காரணமா அமையலாம். உதாரணமாக வீட்டில் ஒரு கண்டிஷன் போட்டு வைக்கிறோம், புள்ள தவறு செஞ்சா நீங்க அடிப்பீங்க, அந்த புள்ளைய புள்ள கட்டுப்பாடா வளர்க்குறீங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் சில நேரங்களில் வீட்டுக்கு பயந்து தவற மறப்பாங்க. உதாரணமா ஒரு புள்ள இருக்குது, படம் பார்த்தா நீங்க அடிப்பீங்க. சரி, நீங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் மெதுவா ஒரு சீடியை போட்டு படம் பார்க்கணும். பக்கத்துல ஒரு மாமா வந்து வாங்குறா, புள்ள படம் பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு தெரியும் புள்ள படம் பார்க்கறத நீங்க தெரிஞ்சா உமா வாப்பா அடிப்பீங்க. இப்ப அவர் அந்த புள்ளைய படமா பாக்குறீங்க, நீங்க உமா வந்தா சொல்றேன் சொல்லிட்டு புள்ளைய மெதுவா டச் பண்றான்னு வைங்க. இந்த புள்ள சும்மா இருக்கு. அந்த புள்ளோட பயம் எல்லாம் என்னன்னு கேட்டா, இவர் உமாட்ட படம் பார்த்ததை சொல்லிடுவாரோ பயம். அந்த புள்ளைய அதை என்னமாலும் செஞ்சாலும் அந்த புள்ளைக்கு வந்து அந்த மாமா வந்து இப்படி இப்படி இருந்தாருன்னு சொல்ல பயப்படுவோம். ஏன்னா நீங்க முதலாக கேட்க போறீங்க, நீ என்ன செஞ்சுட்டு இருந்தா, நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், படம் பார்த்துட்டு இருந்தியா, படம் பார்த்தது அடிப்பீங்க, அந்த பயம் அந்த பிள்ளை. ஒரு பிள்ளை செய்யக்கூடிய தவறை தீயவன் ஒருவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா தவறு செய்யறவன மனசு பலகீனமானது, அவன் பயப்படுவான். களவெடுத்தவனுக்கு களவு பிடிபற்றுமாங்கிறது பயமா இருக்கு. ஒரு பிள்ளைய நீங்க கடைக்கு போய் ஒரு சாமானும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பிள்ளை தெரியா காசு எடுத்துட்டு ஏதோ விருப்பம் வாங்கி தின்னதுக்கு போயிருக்கு. அந்த நேரத்தில் அவர் கடைக்காரன் கையை பிடிச்சிருந்தோம் செஞ்சுட்டான். இந்த பிள்ளைக்கு இப்போ சொல்லல, நான் கடைக்கு போனேன், அந்த மாமா கையை பிடிச்சிருந்தாருன்னு சொல்லல, நீங்க ஏன் கடைக்கு போனான்னு கேட்பீங்க, அந்த பயம். அப்ப பிள்ளைகள் தவறு செய்கிற போது அந்த தவறை அவங்க பயன்படுத்திக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க பிள்ளைக்கு வந்து சொல்லணும், நீ இந்த மாதிரி தவறு செஞ்சுன்னு சொன்னா எனக்கு உனக்கு உள்ள பிரச்சனை, வேற யாரும் உன்ன விஷயத்துல டச் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்கிறத அந்த பிள்ளைக்கு சொல்லி வைக்கும். இதே நேரத்தில் மற்றவங்க மோசமான ஏதாவது காட்சிகளை படங்களை காட்டினா உடனே முகத்துக்கு நேராக எதிர்க்கிறதுக்கு பிள்ளைகளை நாங்கள் பழக்கணும். இந்த தவறுல இருந்து தடுக்கிறதா இருந்தா பிள்ளைகளுக்கு துணிச்சலை கொடுக்கணும். ஒரு ஆள் அந்நிய ஆள் வந்து உங்களோட எந்த இடத்த தொடலாம், எந்த இடத்த தொடக்கூடாதுன்னு பிள்ளைக்கு சொல்லி வைக்கணும். மேலதிகமாக தொட்டா முகத்துக்கு நேராக பார்த்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு துணிச்சலை கொடுக்கணும். தொடும்போது பயன் அந்த புள்ள கீழே குனிஞ்சு நின்றா இந்த புள்ள இதை அனுமதிக்குது, அங்கீகரிக்குது, விரும்புதுன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. நேருக்கு நேராக பார்த்து எதுக்குற அளவுக்கு துணிச்சலை கொடுப்போம். இப்ப இதை வந்து படிச்சு கொடுத்து செய்ய இயலாது, வீட்டுலதான் அந்த பக்குவத்தை உருவாக்கும். அப்ப இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி பெற்றாருக்கு நிறைய விழிப்பு தேவையா இருக்குது, பெற்றாருக்கு நிறைய இது சம்பந்தமான தெளிவு தேவையா இருக்குது. நாங்க எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும் குற்றச்செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த குற்றச்செயல்கள் பெறுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, பெரிய தவறு தான் நடந்தாலும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, வெளியே சொன்னா பிள்ளைக்கு ஆபத்து, எதிர்காலத்துல கல்யாணம் முடிக்கிறாரு, புள்ளட போயிடும், குடும்ப கௌரவம் போயிடும், எல்லாருமே மறைப்பாங்க. ஐநா அறிக்கையில பாதிக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உண்மையில பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இதை விட கூட, குடும்ப கௌரவத்துக்காக மானத்துக்காக மறைக்க சில விஷயங்கள் வெளியே சொல்லப்படுவதில்லைன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை எல்லா குடும்பத்துக்கும் இருக்கலாம். சில நேரங்களில் தவறுன்னு தெரிஞ்சாலும் தடுத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு நம்ம ஆளாகிறோம். எனவே நாங்கள் முதலாவது இந்த தவறுகளை தடுக்கப்படுறதாக இருந்தா ஒன்று சமூகம் விழிப்புறணும், ரெண்டாவது சட்டம் உறுதியான நிலைக்கு வரணும். இந்த குற்றச்செயல்களை செஞ்சவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஏற்கனவே செஞ்சவங்க தான் இன்னொரு செய்தி செஞ்சிருக்கிறாங்க. பாடசாலையில ஆசிரியர் மாதிரி இந்த தவறை செய்யறாங்க. ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி ஏதோ பிள்ளையோட புறங்கட நடந்துட்டார்னு கேட்டா என்னமான செஞ்சுட்டு டிரான்ஸ்பர் கொடுத்துடுறாங்க, இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அவன் இங்க இருந்தா மக்கள் கொஞ்சம் விழிப்பாவதா இருப்பாங்க, இன்னொரு ஊருக்கு போனே புதுசா மருந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்க உயர் பதவியில் இருந்தாங்கடா பதவி பறிக்கப்படணும். ஆசிரியர் இந்த தவறை செஞ்சா அவன் டீச்சிங் இல்ல, பென்ஷன் இல்ல என்கிற சட்டம் வந்தா தான் அந்த மாதிரி ஆட்களை பாதுகாக்கலாம். இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி சொன்னா, பாடசாலை அதிபர்கள் முதலாவது கூட பிள்ளையை சேர்க்கிறதுக்கு தாயை வந்து கூப்பிடுற நிலைக்கு மோசமான நிலைக்கு போயிருக்கு. நீங்க ஒரு நாள் என்னோட இருந்தா பிள்ளைய மாடசாலையில் சேர்க்கிறேன். குருநாகரத்தில் கூட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் வரணும். சட்டங்கள் கடுமையானதாக இருந்தா பொதுமக்கள் அதை வலியுறுத்தணும். அதே மாதிரி இந்த குற்றச்செயல்களை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத எல்லாரும் வலியுறுத்தணும். பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த வித்யாவுடைய கொலை நடந்த நேரத்தில் கொலையாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் எல்லாரும் பேசினாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி பேசுவாங்க, அதை விட்டுருவாங்க. திரும்ப எப்ப பேசுவாங்கன்னா, இன்னொரு பிள்ளை பாதிக்கப்படுற நேரத்தில் மரண தண்டனை வாங்க, திரும்ப விட்டுருவாங்க. அப்ப பொதுமக்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தணும், சிறுவர் சிறுமியர்கள் தவறாக நடத்தப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறத பொதுமக்கள் வலியுறுத்தி நாங்க நினைக்க கூடாது. எங்கட பிரச்சனைகள் சில நேரம் எங்களுக்கும் பிரச்சனையாக ஆகலாம். இது பொதுவாக நாங்க எங்களோட வாழ்க்கையில பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு சில விஷயங்களை நான் இதுல சொன்னேன். இது அல்லாம பிள்ளைகளுக்கு அடிப்படையில மார்க்க கல்வியை கொடுக்கறது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் என்கிற எண்ணத்தை கொடுக்கறது, நாங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கில் இருக்கிறோம் என்கிற சிந்தனையை கொடுக்கறது, நாங்க தவறு செய்யவும் கூடாது தவறுக்கு உடந்தையாக இருக்கவும் கூடாது என்கிறத சொல்றது, அந்நிய ஆண்கள் விஷயத்துல நம்ம தூரமாக இருக்கணும் என்கிற விளக்கத்தை கொடுக்கறது, இதெல்லாம் அவசியமானது. ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனை, சமூகத்தோட நாங்கள் கலந்து வாழ்றதுனால இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தர்றது ரொம்ப கஷ்டமானது. எனவே இந்த விஷயங்கள சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வச்சு அடிப்படையாக வச்சு நான் சொன்னேன். சில நேரங்களில் நான் சொல்கிற நேரம் உங்களுக்கே மனசில் சில நேரங்களில் சில விஷயங்கள் தோன்றியும் இருக்கலாம். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. பெரும்பாலும் இந்த தவறுகள் யாரால் நடக்குதுன்னு சொன்னால் தூரத்தில் இருக்கிற ஆக்களால் நடக்கிறது இல்லை. சிறுவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நெருங்கின உறவுல உள்ளவங்களால தான் நடக்கும். ஏன்னா அவங்களால தான் பிள்ளைகளை நெருங்க முடியும். தெரிஞ்சவங்க அடிப்படையில் அவங்களால நெருங்க முடியும். பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லி வைங்க, யார் வந்து கூப்பிட்டாலும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. கிழக்கு மாகாணத்தில் நடந்த ஒரு செய்தி, பாப்பா வெளிநாட்டில் ஒரு சாதாரண குடும்பம், ஓத போன புள்ள ஒரு ஆள் வந்து உங்களோட வாப்பா வந்துட்டாரு வெளிநாட்டுல வாப்பா வந்திருக்கிறாங்க, பிள்ளைக்கு வாப்பாவை பார்க்கணும் ஆசை, அவரோட வந்துட்டு அவ கூட்டிட்டு போய் ஒரு பகுதியில அவனும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊர்காவல் படையை சேர்ந்த இன்னொருடன் சேர்ந்து அந்த பிள்ளைய நாசமாக்கி புள்ள மௌத்தா போய் பிறகு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தவறை செய்யறவங்க தேடுனா யாரும் மறக்கல, எப்படியும் கண்டுபிடிக்கப்படுவாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. கண்டுபிடிக்கப்பட்ட அதுக்கு பிறகு தெரிய வருது வாப்பா வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறாருன்னு பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க. மதரசாவுக்கு போன புள்ள ஒஸ்தாது வாரதுக்கு முன்னால கூட்டிட்டு போயிட்டாங்க. உமா நினைச்சிருக்கா புள்ள ஓத போயிட்டதுன்னு சொல்லி அஞ்சு மணி ஆகி ஆறு மணி ஆகி ஓத போன புள்ள வரலங்கிறது போல தான் பிள்ளைய தேடுறாங்க. அங்க போய் மதுசாலை கேட்டா புள்ள வரல. அப்ப புள்ள இதுல ரெண்டு தவறு நடக்குது. மதரசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பிள்ளைய அனுப்பியிருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த புள்ள வாப்பாவை பார்க்க வேண்டிய ஆசையில தான் இருந்திருக்குது. அந்த கூப்பிட்ட உடனே புள்ள போயிருச்சு. அப்ப நாங்க பிள்ளைங்க சொல்லி வைக்கணும், உடனே அவசரமா கூப்பிட தேவைன்னா நாங்க கூப்பிடுவோம், நீ வந்து யாரும் கூப்பிட்டாங்க ஸ்கூல் ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நீ வர வேண்டியதில்லை என்கிற விளக்கம் நாங்க பிள்ளைக்கு கொடுத்து வைக்கணும். இன்னொரு செய்தியை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைகள் அடுத்தவங்களால கவரப்படுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. சின்ன பிள்ளைகள் எப்பயுமே அன்பை எதிர்பார்க்கிறாங்க. அரவணைப்பை எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு உம்மாட வாப்பாட அன்பும் அரவணைப்பும் தேவை. எல்லா உமாவும் வாப்பாவும் பிள்ளையோட அன்பா தான் இருக்கிறாங்க, இது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியாது, என் உமா என்னோட இறக்கமாயிக்கிறா, என் வாப்பா என்னோட இறக்கமாயிக்கிறான்னு பிள்ளைக்கு தெரியாது. இப்ப எந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாலும் என் வாப்பா எப்ப என்னோட கோவம் தான், உமா எப்ப என்னோட கோவம் தான் சொல்லும். ஆனா எல்லா தாயும் தந்தையும் பிள்ளையோட இறக்கமா தான் இருக்கிறாங்க. அந்த நினைப்புல இருக்கக்கூடிய பிள்ளைக்கு, மாப்பா உமாவுடைய அரவணைப்பு இல்லாத பிள்ளைக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது செல்லம்மா தட்டி இதாகி யோகா பேசி அவங்க இதாக, அந்த புள்ள என்ன நினைக்கிறா, இந்த மாமா தான் என்னோட நல்ல இறக்கம்னு நினைக்க தோணும். அப்ப இயல்பாக அந்த புள்ள, அந்த புள்ளைக்கு இதுல இதுல காமம் தெரியாது, ஆபாசம் தெரியாது. அந்த புள்ள இது பாசமா நினைக்கும், இது ஆபாசம் இல்லை, அது விளங்குறதுக்கு இடையில அந்த புள்ள அவங்களுக்கு பலியாகக்கூடிய சூழல். அப்ப நாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளோட நெருக்கமா இருக்கணும். பிள்ளைகள் தனியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்க குறைக்கணும். வீட்டிலையும் கூட தனியா இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம குறைக்கணும். சில நேரங்களில் இன்றைய சூழல் தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தொழில் செய்யறாங்க, வீட்டில் புள்ள தனியா இருக்கு. இந்த தனியா இருக்கக்கூடிய நேரங்கள் தான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க, பெரியவங்க, இள வயசுல உள்ளவங்க தவறா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சின்ன வயசு பிள்ளைகளை நம்ப முடியாது. சிகாரியில ஒரு பள்ளியில ஒரு போன் உண்டு, ஒரு ஆள் சொல்ல வந்தால் விட்டுட்டு போயிடுச்சு. அப்ப அந்த பள்ளியில இந்த மௌலையை போன் எடுத்து வைக்கிறார், யாராவது வந்து கேட்டா கொடுப்போம் சொல்லி. ரெண்டு நாளா போனை தேடி ஆள் வரல. அப்ப இவர் யாரு எவருக்கு பாக்குறதுக்காக போனை ஓபன் பண்ணி அதுல சிக்கார் எடுத்து கொஞ்சம் அவர் செக் பண்ணி பார்த்தார். செக் பண்ணி பார்த்தா அதுல சில பெண்களுடைய போட்டோக்கள், சாதாரணமா வீட்டு பெண்களுடைய போட்டோக்கள் தான் இருக்குது. புறவாத உரிய ஆள் வருது, ஓலவர் படிக்கக்கூடிய மாணவன். அவன் அவனோட உமாவை தாத்தாவை எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா போட்டோ பிடிக்க வச்சுக்கிறான். வீட்டுக்கு வந்த ஆட்களுடைய போட்டோக்கள் அதுல இருக்குது. அந்த பொடி என்ற சாட்சி, அந்த பொடி என்ற உம்மோட தங்கச்சி, தங்கச்சியோட மாப்பிள்ள வெளிநாட்டு. அப்ப மாப்பிள்ள அவர் சாட்சியா அங்கிருந்து சாட்சியோட ஸ்கைப்ல பேசுவார். சாட்சிக்கு ஸ்கைப்ப போட தெரியாது. இவன் தான் சாட்சிக்கு ரூம்ல ஸ்கைப்ப போட்டு கொடுத்துட்டு அவர் போவாரு, இவ பேசுவாங்க, மாப்பிள்ள கொண்டாடி பேசிக்குவாங்க. இவன் வளமையா என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்கைப்ப போட்டு வச்சுட்டு அவனோட போனை ரெக்கார்ட்ல வச்சு கம்ப்யூட்டருக்கு பின்னால வச்சுட்டு போயிருக்கிறான். அவங்க பொண்டாட்டி புருஷன் பேசுவாங்க, பேசி முடிஞ்சோடனே மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அவன் கட் பண்ணுவான். கட் பண்ணிட்டு இதை கேட்டுட்டு அவன் இவங்க ரகசியமா பேசினதை கேட்டு ரசிச்சிருக்கிறான். அதுல நிறைய அவங்க சாச்சாவும் சாட்சி ரகசியமா பேசின விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இது அவங்க மட்டும் பார்க்கறது இல்ல, அவங்களோட வயசில் இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களையும் சேர்ந்து பார்க்கறாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த தாயுடைய கண்ணியம், சகோதரருடைய கண்ணியம், நம்ம பழகிறவங்க இந்த வயசுல மூத்தவங்களோட கண்ணியம், இதெல்லாம் இல்லாம போயிருக்கு. ஏன்னா அவங்க அதாவது அவங்க வயசுக்கு முந்தைய இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் மூலமாக தேவையில்லாத பல விஷயங்களை பார்க்கறாங்க. அது என்ன என்று நேரடியாக நான் பார்க்கணுங்கிற ஒரு வெறித்தனத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. நல்ல புள்ள வாங்கி தொலைவார புள்ள பள்ளியில ஓதல புள்ள, அவனுக்கு சில நேரங்கள் சகோதரிக்கு குளிக்கிற போட்டோக்கெல்லாம் இருக்குது அவனை போன்ல. அப்ப யார் வேணும்னாலும் மோசமாகி போகலாம். எனவே இந்த பிள்ளைகள் தனியே இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சூழல் ஆபத்தானது, இந்த ஆபத்திலிருந்து எங்களை பிள்ளைகளை பாதுகாக்கணும். அவங்க ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உங்கள் நிலைமைக்கு வந்துடுவாங்க, ஒரு விவரத்துக்கு வந்துட்டாங்க. எனவே பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறவங்களை தான் பாதுகாக்கிறது முக்கியம். அந்த வகையில் இந்த சின்ன பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் கூடுதல் கவனமாக இருப்போம். அல்லாஹ்வுத்தால எங்களுடைய குழந்தைகளுக்கோ எங்களுடைய சிறுவர்களுக்கோ இது போன்ற ஆபத்துக்கள் வராமல், இது போன்ற சோதனைகள் வராமல் பாதுகாக்கணும். யாருக்கும் இது போன்ற கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது. எல்லா இப்படி ஒரு நடந்துச்சுன்னு சொன்னால் வாழ்நாளில் அழிக்க முடியாத சோகம் அது, அதாவது நீக்க முடியாத நிறக்க முடியாத ஒரு கவலையாக அது இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானவுத்தால எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய துவா செய்வோம், அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான விழிப்புணர்வுகளை கொடுப்போம். அல்லாஹ்வுத்தால பாதுகாக்க போதுமானவன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.